நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் லலிதா, ராமநாதன், அர்ஜுனமணி, ஜனனி.
வணக்கம்.
வணக்கம்.
சேம் செக்ஸ் மேரேஜ் சம்பந்தமான போஸ்டல் ஓட் அல்லது வந்து அஞ்சல் வழியாக நடந்த வாக்கெடுப்பு, கருத்து வாக்கெடுப்பு முடிவு பெற்றிருக்கு. அதில் வந்து எஸ் வாக்குகள் வந்து 62% வாக்குகள் பெற்று அது வந்து அங்கீகாரம் செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்திருக்கு. இந்த முடிவை பற்றிய உங்கள் பார்வை என்ன? முதல்ல ராமநாதன் நீங்கள் சொல்லுங்களேன்.
மக்கள் வந்து நீண்ட கால கண்ணோட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தில் எனக்கு என்ன அப்படிங்கிற வகையில சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்றவங்கிற முறையில பெரும்பான்மையான வாக்குகள் வெற்றி பெற்று அவங்க எஸ்ங்கிற இதாக வந்திருக்கிறத நான் வந்து மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிறேன்.
சரி லலிதா, உங்கள் பார்வை என்ன?
ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைக்கும் மகத்தான வெற்றி சொல்லுவாங்க. மக்கள் திரும்பி மகை செலுத்தி இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் இது மகத்தான வெற்றி. இனிமே அரசாங்கம் அதை செயல்படுத்தணும், அவ்வளவுதான்.
சரி அர்ஜுனமணி, நீங்க எப்படி பாக்குறீங்க?
அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றார் வள்ளுவர். அனைத்து மக்கள் மேலும் அன்போடு இருந்த மக்களின் கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது இந்த நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என நான் நினைக்கிறேன்.
ஜனனி, உங்க பார்வை என்ன?
இந்த தீர்ப்பை வந்து ஒரு சமுதாயத்தோட தீர்ப்பை நான் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன். ஆனா 4.8 மில்லியன் பீப்புள், அதாவது 38% மக்கள் வந்து நோ அப்படின்னு ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் இல்ல. ஒரு பிரைம் மினிஸ்டரும் அவரோட ஸ்பீச்ல, இந்த ரிசல்ட்டோட ஸ்பீச்ல இந்த நோன் ஓட்டு போட்டவங்களை பத்தி அக்னாலஜ் கூட பண்ணல. சோ இப்போ இதுக்கு மேல அவன் அந்த மைனாரிட்டி குரூப்புக்கு என்ன ஒரு இன்க்ளூஷன், அவங்கள வந்து எப்படி இது ஒரு ஃபேர் நேஷனா எப்படி நம்ம எடுத்துட்டு போறோங்கிறது தான் கேள்வி.
இந்த வாக்கெடுப்புல வந்து 62% மக்கள் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாலும் கூட, நாட்டில் இருக்கிற ஒரு 150 தொகுதியில 133 தொகுதி மக்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்ற ஆம்ங்கிறது மாதிரி பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 17 தொகுதிகளில் பெரும்பான்மை மக்கள் வந்து நோ அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த 17ல 13 தொகுதிகள் வந்து மேற்கு சிட்னியில் இருக்குது. மேற்கு சிட்னின்னு சொல்ல போகும்போது அது வந்து குடியேற்றவாசிகள், இம்மிக்ரன்ஸ்னு சொல்லலாம், அல்லது புகலிடம் கோரி வந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மைனாரிட்டி குரூப்ஸ்னு சொல்லப்படுற ரிலிஜியஸ், அதாவது சமயம் சார்பான மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர். இவங்க இருக்கிற இந்த இடத்துல வந்து பெரும்பான்மை மக்கள் வாக்களிச்ச அந்த ட்ரெண்ட் வந்து அங்கே இல்லை. அது வந்து ஒரு கவலைக்குரியது அப்படின்னு ஊடகங்கள் பலவும் சொல்கின்றன. நிறைய பேர் அதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி இருக்குது?
12-13 தொகுதிகளில் அதாவது நோ என்று வாக்களித்திருப்பது எதை காட்டுகிறது என்றால், கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள் குடிபுகுந்த மக்கள், பெரும்பான்மையாக வாழ்கின்ற மேற்கு சிட்னி பகுதியில் உள்ள மக்கள் இந்த நாட்டின் இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு பக்கம். அதனாலேயே அவர்கள் சேம் செக்ஸ் மேரேஜ் சரியா தவறா என்ற கேள்வியை ரொம்ப குழப்பிக் கொள்கிறார்கள். அதை வந்து சமயத்தோடு சேர்ந்து, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற வீணான கவலைகள், இப்படி பல காரணங்களால் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனினும் அவர்கள் அளித்த வாக்கு, அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக தொழிற்கட்சிக்கு, அதாவது லேபர் கட்சிக்காரர்கள் இதை பற்றி கொஞ்சம் கவலைப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் லிபரல் பார்ட்டியை விட கூடுதலாக இந்த சேம் செக்ஸ் மேரேஜை ஆதரித்தவர்கள். அந்த வகையில் அவர்கள் தொகுதிகளில் இது பெரும் தோல்வி கண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு பின்னடைவுதான்.
இந்த வாக்கெடுப்பை வந்து போஸ்டல் ஓட்டு மூலமா நடத்தினதே அரசியல் கட்சிகளோட சுயநலத்தை தான் காட்டுது. அவங்க வந்து தங்களை இது ஒரு தேர்தல் முன்னோட்டமான கருத்தா இருந்தால் இது அவங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அதனால இதை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பிலிபிசைடா நடத்தி அதோட முடிவுகளை அறிஞ்சுக்கிறதுங்கிறது அது ஒரு சுயநல சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன்.
இப்போ மேற்கு சிட்னியில் இருக்கிற வந்து குடியேற்றவாசிகள், இம்மிகிரன்ஸு, மைனாரிட்டி, சிறுபான்மையினர், இவங்க வந்து ஏன் வந்து பெரும்பான்மை மக்கள் சார்ந்த ஒரு விளிமையத்தோட வாக்களிக்காம தனித்துவமாக நிற்கிறாங்கிறதான் கேள்வி.
அதுக்கு காரணம் இருக்கு, ஐயா அர்ச்சனமணி சொன்ன மாதிரி இது வந்து அவங்களோட ஃபேமிலியை பாதிக்கும், அவங்களோட குழந்தைகளோட வருங்காலத்தை பாதிக்கும்.
இது மற்றவங்களும் காரணம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி
அவங்க கருதாததுக்கு அவங்களோட கலாச்சாரம் கூட காரணமா இருக்கலாம்.
அப்ப கலாச்சாரம் வித்தியாசப்படும் போது நீங்கள் விளிமையத்திலிருந்து வித்தியாசப்படுறீங்க அப்படியா?
ஆமா வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ பெரும்பான்மை மக்களோட சேர்ந்து என் குடும்பத்தோட எல்லா நடவடிக்கைகளும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே.
வருங்காலத்தில் எழுப்பப்படுற கேள்வி, அப்போ மல்டி கல்ச்சரலிசம்னு சொல்றவங்க அல்லது இமிகிரன்ஸா வர்றவங்க வந்து இந்த நாட்டின் விளிமியங்களோட ஒத்து போகிற கூட்டமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா?
அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்விய நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ அவங்களோட கருத்து இவ்வளோ வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது அவங்க எவ்வளவு தூரம் ஆக்டிவா இந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கறதும் ஒரு சில்வர் லைனிங். So they are willing to participate in the demographic democratic process of the country.
Multicultural ங்கற வார்த்தைக்கு அதான சார் அர்த்தம். அவங்களோட கலாச்சாரத்தை
இல்ல அப்படி பாக்கும்போது மல்டிகல்ச்சரலிசம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராதுங்கற ஒரு முடிவுக்கு பெருமாண்மையர்கள் வரலாம் தானே இல்லையா?
எப்படி சார் நீங்க சொல்லலாம் ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒத்து போகணும்ங்கிறது மல்டிகல்ச்சரலிசம்
இல்ல? இது ஒத்தா எல்லாரும் ஒத்து போறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒத்து போகாம இருக்கிறது இல்லையா?
இல்ல குறிப்பிட்ட மக்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வெஸ்டர்ன் எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மை மக்கள் தற்காலிக அதாவது சமீபத்தில் வந்த குடியேற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கண்டத்தில் இருந்தோ வந்த மக்கள் இல்லை. அங்கே அந்த வகையில பார்க்கும்போது
பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விளிமையத்தை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் ரெஃபரண்டம் ஆயிருந்தாலும் ஆய்வா இருந்தாலும் பெரும்பான்மையினர் ஒரு ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்களா அதை மதிக்கிறதுதான் ஜனநாயகத்தோட வேலை.
இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா வெஸ்டர்ன் சிட்னில அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்கமும் ஸ்டேட் ஆவரேஜ் படி பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி இன்கம் கம்மி. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் நோ அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்ப அவங்களோட சிச்சுவேஷன் என்ன, அந்த அவங்களோட அந்த சொசைட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ண? ஏன்னா இது இது வந்து சமுத டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கோம் நம்ம. ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி மட்டும் மூவ் பண்ண முடியாது, ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. எல்லாரும் மூவ் ப்ராக்ரஸ் பண்ணாதான் ப்ராக்ரஸ்.
இது ஒரு விளிமியம்னு நீங்க சொன்னீங்கன்னா இது அதுக்கு அப்ப நம்ம அந்த விளிமிசைடுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
தற்காலிகமா குடியேறியவர்கள் இங்கு உள்ள விளிமியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த நாட்டிலேயே பல தலைமுறைகளாக வாழ்பவர்கள், அவர்களும் நோ என்றுதான் வாக்களிக்கிறார்கள். அதனால் இங்கே வந்து இவர்கள் வாக்களித்ததற்கு காரணம் இங்கே உள்ள பெரும்பான்மையோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாக்களிக்கவில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. சேம் செக்ஸ் மேரேஜ், ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலியா அளித்திருக்கும் வாக்கு பற்றிய பரிமாற்றம் நிகழ்ச்சியை நாம் செய்முடித்துக் கொண்டுள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் லலிதா, ராமநாதன், அர்ஜுனமணி மற்றும் ஜனனி. சரி, இப்ப அடுத்த அரசு என்ன செய்ய நினைக்கிறீங்க?
அரசு வந்து மிக கவனமா இந்த காரியத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மாணவர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் இந்த விஷயம் ஒரு பொருட்டாவே கருதப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாடத்திட்டத்தை மாற்றுதல், அதே மாதிரி பாகுபாட்டு சட்டங்களை மாற்றுதல் போன்ற விஷயங்களில் கை வைக்காமல் அவங்களுக்கு தேவையான இந்த சில அடிப்படை உரிமைகளை மட்டும் கொடுத்து அத்தோடு நிறுத்திக் கொள்வதுதான் அரசின் சிறந்த ஒரு நடைமுறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
ஒரு பேசிக் ஃப்ரீடம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பல்வேறு வித அமெண்ட்மெண்ட்ஸோட ஏற்படுத்தினாதான் இந்த லா வந்து ஒர்க் ஆகும். இல்லாட்டா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு ஒரு பேரண்ட் ஒரு ஆஸ் அ பேரண்ட் ஒரு ஸ்கூல் இல்ல சேஃப் ஸ்கூல் ப்ரோக்ராம்ங்கிறத வந்து அதுக்கு என் குழந்தைய அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட விடணும். அது அந்த டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு வந்து மக்களை எம்பவர் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லாரோட ஒப்பீனியனையும் இதுல மனசுல வச்சு இந்த அமெண்ட்மெண்ட்ஸோட ஏற்படுத்தினா இந்த சட்டம் சமுதாயத்தை வரவேற்கப்பட்டுமா?
என்ன பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையினர் ஓட்டு போட்டாங்க, அந்த ஜனநாயகத்தை மதிக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண இது பண்ணணும் அது பண்ணணும் அது இது பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சு பாத்தீங்களாக்கா அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிர்மாறான அமெண்ட்மெண்ட்ஸ் பல. அதான், அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சமுதாயத்தை ஒரு கண்ணோட்டோட பார்க்காம வெறும் பேப்பர்ல ஒரு லோ எழுதிட்டாக்கா அதெல்லாம் சரியாயிடும் நினைப்பு உங்களுக்குலாம். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது விவாகரத்து பண்ண சில்ட்ரன் பேரண்ட்ஸ் இருந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க கிட்ட அதிக பழக கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப சகனமா போச்சு. இப்ப என்னத்தான் நீங்க பேப்பர்ல போட்டாலும் என்னத்தான் நீங்க சொன்னாலும் சட்டம் போட்டாலும் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அதே சேம் செக்ஸ் மேரேஜ்ல மேரி பண்ண கப்பல்ஸோட சில்ட்ரன் கூட ஸ்கூலுக்கு போறாங்க. இதாவது நீங்க கட்டுப்படுத்தினாலும் சமுதாய ரீதியில அடுத்த தலைமுறை இதை மதிக்கும், நிச்சயமா மதிக்கும். நம்ம ஊருக்கு வந்தோம், ஒரு சிந்தனையோட வந்தோம், நம்ம குழந்தைகள் இந்த ஊர்ல அந்த சோசியல் மாற்றங்கள்ல அவங்களை ஈடுபட்டு அவங்க மற்ற குழந்தைகளை பழகும் போது அவங்க எண்ணங்கள் மாறும், கருத்துக்கள் மாறும், நம்மளோட கருத்துக்கு அது எது எதிர் மாறா இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கிட்டு சரி இதோட நம்ம அவங்க அவங்க கருத்தை மதிக்கணும்தான் நம்ம போனே தவிர அவங்க மறந்து பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கருத்து அவங்களோட கருத்து அதை மதிக்கணும் நம்ம. அதான் ஒரு ஒரு பெற்றோர்களுக்கு மதிப்பு என்ன பொறுத்த வரைக்கும்.
அரசு செய்ய வேண்டியது இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மசோதாவானது அநேகமாக சரியாக இருக்கிறது. இதுல பல திருத்தங்கள் கொண்டு வருவது பிரச்சனையை அதிகமாக்குமே தவிர பிரச்சனைகளை தீர்க்காது.
இப்ப வந்து ஜனநாயக முறைப்படி மக்கள் அவங்களோட தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்தோட வேலை அந்த பில்ல மட்டும் செயல்படுத்துறது. மற்ற விஷயம் டிஸ்கிரிமினேஷன் அது வேற சட்டம். அதுல போய் நீங்க முட்டிக்கீங்க மோதிக்கீங்க அது வேற விஷயம். இந்த இந்த முடிவை அரசாங்கம் அமுல்படுத்த கடமைப்பட்டுள்ளது என்ன பொறுத்த வரைக்கும்.
அதாவது இந்த சட்டத்தை தனியா இந்த கே மேரேஜ் பில் அதாவது மேரேஜ் சட்டத்தை மட்டும் இதுல முதல்ல செய்து விட்டு இந்த கிறிஸ்துமஸ்குள்ள அவர்கள் பிரதம மந்திரி அவர் சொன்ன மாதிரி அதை செய்து முடித்து விட்டு மற்ற பிரச்சனைகளை ஆறுதலாக விசாரித்து பின்னர் அதற்கேற்ற மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது அந்த கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதுதான் நியாயமானது.
கே மேரேஜ் பில் மட்டும் மேரேஜுக்கான மட்டும் பில் கிடையாது. இது மத்த பிரச்சனைகள்லாம் இதுல சேர்ந்த பில் தான் இது. அதனால பாஸ் பண்ணும் போது இது எல்லாருக்கும் பேசிக் ஃப்ரீடம் பேசிக் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸோட பாஸ் பண்ணாதான் இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். இல்லாட்டா இது சொசைட்டில ஒர்க் ஆகாது.
இந்த நோன்ற வாக்கை ஆதரிச்சு ஏற்கனவே பேசி ஆதரிச்சு இதுக்கு வேலை பார்த்த எல்லாருமே கனடா யூகே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற இந்த சுற்றுச்சுழற்சியோட தீமைகளை கண்டதுனாலதான் நம்ம வந்து இத நோன் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஆஸ்திரேலியா எஸ்ன்னு சொல்லி இருக்கு. இருந்தாலும் மிக கவனமாக ஒவ்வொரு தனிப்பட்ட பாகுபாட்டு சட்டங்கள்ல வந்து மக்களோட ஆதார உரிமைகளை கை வைக்காம அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை மட்டும் கொடுத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட கருத்து.
மிக நன்றி லலிதா, ராமநாதன், அர்ஜுனமணி, ஜனனி.
நன்றி
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 நன்றி நன்றி. வணக்கம்
வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.